မာဗီတမောက်တာလက်ဖတန်ကာနယ်ဗီရမဏိசாவு தயங்கிய ஒரு வீரனின் சாவு. சிங்கள படைகளின் போர் முனைகளில் தளங்களில் அதிகம் உயரமில்லாத மிக மிக மெலிந்த ஓரல் முகமும் மின்னும் கண்ணும் கொண்ட சிற்றுருவம் ஒன்று நடுநிசியில் உலாவித் தெரியும். களத்தில் ஒரு நீள வெள்ளை பல் இருக்கும். ஒருமுறை கண்விட்டு மறுவேளை பார்த்தால் மறந்துவிடும். சுட்டால் சூடு பிடிக்காது வருவது போல் தெரிந்தால் பின் எப்படி போனதென்று தெரியாது. ஆயிரம் பேர் வைத்து தேடினாலும் கண்ணுக்குள் புலனாகாது. இப்படி ஒரு பிசாசு சிங்கள ராணுவ தளத்தில் உலவுவதாக கதைத்திருந்தால் அதுதான் வீரமணி. வீரமணியிடம் தலைமுறை தலைமுறையாக சலிக்காது கேட்கக்கூடிய வீர கதை இருந்தது. கற்பனை கதையல்ல, அவனே நாயகனாயிருந்த கதைகள். விகடம் தொனிக்கு அவன் அவிட்டுவிடும் கதைகள், பொடியல் பழிப்பாங்கள். ஆனால் அத்தனையும் உண்மை என்று தெரிந்தும் என்ன கதை சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் வால் கால் வைப்பான். புதுப்படியலின் கல்விக்கூடமே அவன் கதைதான். இப்போது அவனின் கதையை எல்லோரும் சொல்ல வேண்டியதாய் காலம் சபித்துவிட்டது. கேடுகட்ட சாவு எங்கள் வீரமணியை களமனையில் காவு கொள்ள முடியாமல் வெட்கங்கட்டதனமாய் கடற்கரையில் காவு கொண்டது. அவனை களமனையில் சந்திக்க சாவுக்கே துப்பில்லை, துணிச்சல் இல்லை. எப்படித்தான் துணி வரும்? களமனையில் இருமாப்போடு இருக்கும் சாவை குனிந்து கும்பிடு போட்டல்லவா வைத்தவன். அதற்கேது முள்ளந்தண்டு அவனை எதிர்த்து நிற்க. பிள்ளையார் தன் கொம்பை முறித்து பாரத கதை எழுதியது போன்று அவன் சாவின் முள்ளந்தண்டை முறித்தல்லவா தன் குறிப்பு புத்தகத்தில் வேவு தகவல் வரைந்து கொண்டு வருவான். எதென்று சொல்வது? மூத்த தளபதி பிரிகேடியர் பாலராஜ் அவர்கள் சொல்வார், விடுதலை புலிகளுக்கு இருட்டாயிருந்த கிளிநொச்சி படைத்தளத்தை வெளிச்சமாக்கிவிட்டவன் வீரமணிதான் என்று. அவர் பகிர்ந்த வீர வரலாற்றில் மறக்க முடியாத கதை ஒன்று. சத்திய படை நடவடிக்கையின் போது விடுதலை புலிகள் கிளிநொச்சியிலிருந்து பின்வாங்கி பின் படையினரின் கிளிநொச்சி தள முன்னரங்க காவல் வெளியை கண்டுபிடிப்பதே கடினமாயிருந்தது. படையினரின் அவதானிப்பு நிலையங்கள் தொடர் சுற்றுக்காவல்கள் என காவலர்களுக்கு வெளியே எதிரி இயங்கிக் கொண்டிருந்தார். இது வலிமையான எதிரியின் படைய செயற்பாட்டிலிருந்து புதுமையானதாக இருந்தது. இதனால் தொடக்கத்தில் முன்னரங்க காவலர்களை கண்டுபிடிப்பதே கடினமான பணியாக இருந்தது. நெருங்க விடாது வெளியே செயற்பட்டுக் கொண்டிருந்த படையினர் தாக்கிக் கொண்டிருந்தனர். இந்த நிலைமையில் படைத்தளத்தின் உள்ளே என்ன நடக்கிறது, தளத்தின் அமைப்பு எப்படி, ஆட்தொகை என்ன, அதன் வலு என்ன, பீரங்கிகள் எங்கே, எதுவுமே தெரியாது. வேவு வீரர்களால் உள்நுழைய முடியாதவாறு நெருக்கமான காவலரின் தொடர் அதிக தடைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. வேவுக்கான பல முயற்சிகள் தோல்வி கண்டன. அப்போது அங்கே வீரமணி தேவைப்பட்டான். வீரமணியை அழைத்து புதுமையான ஒரு உத்தியை பயன்படுத்தி உள்ளே அனுப்ப முடிவு செய்யப்படுகிறது. அந்த சவாலான உத்திக்கு சம்மதித்து உள்ளே போக வீரமணி சில வீரர்களோடு தயாரானான். உள்ளே வெற்றிகரமாக சென்றுவிட்ட வீரமணியின் அணி இரண்டாம் நாள் எதிரிகால் சுற்றி வளைக்கப்பட்டு அடி வாங்கியது. அதில் அணி குலைந்து சிதறியது. வெளியே வேவுக்கு அனுப்பிய கட்டளை தளபதி பிரிகேடியர் பால்ராஜுக்கும் செய்தி கிடைத்தது. உள்ளே இருந்து எவரும் வரவில்லை, செய்தியும் இல்லை, மறுநாளும் இல்லை. நான்காம் நாள் இது வேவு வீரர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் அடி வாங்கியது, அணி குலைந்தது, தாங்கள் தப்பியது என்று நடந்ததை கூறினார்கள். வீரமணி இறந்திருக்கலாம் என்று ஊகம் தெரிவித்தார்கள். ஐந்தாம் நாள், ஆறாம் நாள் வீரமணி வரவில்லை. இனி உயிரோடு வீரமணி இருக்க வாய்ப்பில்லை. கொண்டு சென்ற உணவும் வந்தவர்களின் கையில் தான் இருந்தது. எனவே வீரமணி வீரச்சாவ என்று தலைமைச் செயலகத்துக்கு தகவல் அனுப்பினார் தளபதி. 8-9 என நாட்கள் நகர 10ஆம் நாள் கழித்து சுண்டிக்குளத்தில் சில பொதுமக்கள் காவலனுக்கு வெளியே வந்த இரு படையினரை பிடித்து விட்டதாகவும் அவர்கள் மயங்கிவிட்டதாகவும் தகவல் கிடைத்தது. அங்கே விரைந்த போது அந்த படையினர் என்பது எங்கள் வீரமணியும் சக வேவு வீரனும் என்பது தெரிய வந்தது. கிளிநொச்சியில் உள்நுழைந்து 11 நாளில் சுண்டிக்குளத்தில் வெளிவந்த வீரமணி பெருமதி வாய்ந்த தகவலோடும் சகிக்க முடியாத வாழ் வன்மோகத்தோடும் விலை மதிப்பெற்ற படிப்பினைகளோடும் வந்தான். கிளிநொச்சி வரைபடத்தில் தளத்தின் அமைப்பை குறித்துக் கொடுத்தான் வீரமணி. புலிகளுக்கு கிளிநொச்சி வெளிச்சமாய்த்து செத்துப்போனதாக இருந்த வீரமணி எப்படி சாகாமல் இருந்தான்? அவனை பெற்றவள் அறியக்கூடாத கதைகள் அவை. அடிவாங்கி அணி குலைந்த பின் உடம்பில் தொம்பிருந்த இருநாளும் தளத்தை சுற்றி பார்த்து குறிப்பிடுத்தானாம். வெளியே வர முயன்ற போது முடியாமல் போனதாம். ஒவ்வொரு நாளும் வெளியேற புதிய இடம் தேடி அலைந்தானாம். தெம்பிழந்த உடலோடும் பசியோடும் தாகத்தையும் மயக்கத்தையும் துரத்துரத்தி நகர்ந்தானாம். பச்சை பனம்பழத்தை தின்றும் தங்கள் மூத்திரம் குடித்தும் தகவல் கொண்டு வந்து சேர்த்தான் எங்கள் வீரவள். மயக்கம் தெளிந்த மறுநாள் வேண்டியதை வரைபடத்தில் குறித்துக் கொடுத்தான். இரண்டிரண்ட கிளிநொச்சி புலிகளுக்கு வெளிச்சமானது இப்படித்தான். ஸ்ரீலங்காவின் 50வது விடுதலை நாளில் கிளிநொச்சியிலிருந்து தலதா மாளிகைக்கு பேருந்து விடுவோம் என்ற சிங்கள மமதைக்கு மூக்குடைக்கு கிளிநொச்சியை தாக்கி நகரின் முற்பகுதியை கைப்பற்ற மூல காரணமாக இருந்தவன் எங்கள் வீரமணிதான். ஓயாதலை 2 கிளிநொச்சி தளத்தை தாக்கியளித்த வேவு தொடக்கம் சமரில் மையத்தளத்துக்கான தாக்குதல் வரை முக்கிய பங்கெடுத்த வீரமணி கிளிநொச்சி விடுதலையில் உரிமையுண்டு. 90 பின் வன்னியில் அவன் காணாத போர்க்களமும் இல்லை, இவன் வேவு பார்க்காத படைத்தளமும் இல்லை. ஒரு போராளி சொன்னான், என்ன பத்தைக்குள்ள இருக்க சொல்லிவிட்டு மனுஷன் கைக்குண்டோட கிளிநொச்சி கண்ணன் கோயிலுக்கு போற ரோட்ட கடந்த கடக்கவும் சில ஆமைக்காரங்கள் முடக்கரவாராங்கள். துளைஞ்சது கதை ஓட வழியானேக்க மனுஷன் ஓட இல்ல, கைக்குண்டோட ஆமீண்ட பக்கம் பாஞ்சு அத்த உசப்பாங்க என்று கத்தினார். வந்த ஆமி சுடுதோ இல்ல, அவற்ற கட்டளைக்கு கைய மேல தூக்குறத ஒன்று தடுமாறத்துக்கிடையில குண்டறிஞ்சு வடிக்க வச்சார். அந்த தியப்பிலேருந்து ஆமி மீளத்துக்கிடையில என்னையும் இழுத்து கொண்டு மனுஷன் பாஞ்சிட்டார். இது நடந்தது 1997. கிளிநொச்சி A9 பாதை பிடிப்புக்கான இறுக்கமான ஒரு கூட்டுத்தலமாக இருந்த போது 2000 பேர் கொண்ட கூட்டுத்தளத்தில் பட்டப்பகலில் படைகள் அவனை சல்லடை போட்டு தேடின. அவனை காணவே இல்லை. எங்காவது ஒரு பச்சையின் ஆழத்தில் உடலை குறுக்கி உயிரை பிடித்தவாறு பதுங்கி இருந்திருப்பான் என்றான் நினைக்கிறீர்கள். வீரமணியை தெரிந்தால் அப்படி யாரும் நினைக்க மாட்டீர்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க சுகம் என்று குசிக்குணத்தோடு தளத்தை சல்லடை போட்டு குறிப்பெடுத்து தொடங்கியிருப்பான். மஞ்சுளா பேக்கரி சந்தைக்கு இடப்பக்கமாக கொஞ்சம் முன்னுக்கு பழைய சந்தைக்கு பின்னால் நாய் உன்னிப்பத்தை காலாய் கிடந்தது. எல்லோரும் பகல் படுக்கைக்கு அந்த இடத்தை தெரிந்தெடுத்து குடஞ்சு போய் நடுவில் கிடந்து துவக்க கலட்டி துப்புரவு செய்து கொண்டிருந்தார். ஆமி ரோட்டால டிராக்டர்ல போனவங்கள் நிப்பாட்டி கொண்டு இறங்கி வாராங்கள். அவங்கள் பத்தைய குடஞ்சு கொண்டும் வாராங்கள். நாயுண்ணி பத்தையின் கீழ் சருகெல்லாம் பொட்டுப்பட்டு கீழே வெளியாயும் மேல பத்தையாயும் இருந்தது. அவங்கள் கண்டுட்டாங்கள் என்று நினைக்க இந்த மனுஷன் அறுவர் நித்திர கொள்ளவும் விடுறாங்க இல்ல போல கிடக்கண்டு குண்டு கிளிப்ப கலற்றினபடி முணுமுணுத்தார். பிறகு பார்த்தா அவங்கள் எங்களை சுத்தி இருந்த மரத்தடியில இழுத்து கொண்டு போய் டிராக்டர் பட்டியில ஏத்துறாங்க. பிறகுக்கு வீரமணி என்ன உண்டுக்கும் கிருங்காள் எங்கையும் சிரிப்பும் பகிர்ந்தாள். வீரமணி அன்னியோட வேவுக்கு போறதென்றால் எந்த பதற்றமும் இல்ல. படுத்தால் எழுந்தால் நின்றால் நடந்தால் ஒரே பகடிதான். சாகிறதென்றாலும் மனுஷன் சிரிப்பு காட்டி போட்டுத்தான் சாவ சொல்லி போட்டு வானத்தை பார்த்தான். அவன் பேணா இழந்துட்டான் என்றான் அந்த போராளி. வீரமணியோடு நின்றவர்கள் கதை கதையாக சொல்வார்கள். வீரமணி இல்லை என்றது மனதில் ஒப்புக்கொள்ளவே மறக்கிறது. அவர்கள் சொல்வதை கேட்டால் போர்க்களத்தில் வீரமணியை சாகடிப்பது சாவுக்கு முடியாத காரணம் என தெரிந்தது. வீரமணி புகழ்பூத்த சார்சரணி சிறப்பு படையணியின் துணைத் தளபதியானான். அந்த படையின் சிறப்பு தளபதியானான். 1990 மாங்குள தாக்குதலில் காவும் குழுவாக முதல் பங்கேற்றவன். 2001 தீச்சுவாலையில் சிறப்பு தளபதியாக தன் 50வது களத்தை கண்டான். தன் உடலில் 8 தடவை காயமுற்றான். இறுதியாக நாகர்கோவில் களமுனைக்கு பகுதி தளபதியாக இருந்தபோது போராளிகளை பார்க்க பலகாரம் கொண்டு செல்லும் மக்கள் முன் வீரமணி பேசினான். சரத்பொன்சையாவின் யாழ் தளபதி பதவியை முதல் பறிச்சது நான் தான். இந்த படை தளபதி பதவியிலிருந்து சண்டைக்கு திமிர்றார். சண்டையை தொடங்கினால் இவர ராணுவத்தை விட்டு கலைக்க வெப்பம். வெயில் சரியாக சாய்ந்திராத ஒரு பின்னேறப்பொழுது மக்களும் போராளிகளும் கிளிநொச்சி பண்பாட்டு மண்டபத்தில் திரண்டிருக்க வீரமணியை பேழையில் படுத்தியவாறு தூக்கி வந்தார்கள். மனைவி வீரமணியை கட்டிப்பிடித்து கதறிக் கொண்டிருந்தாள். கூட்டத்தில் ஆங்காங்கே விம்மல்கள் வெடித்தன. விடுதலை போரில் 50 போர்க்களங்கள் கண்ட ஒரு அசகாய வீரன் அமைதியாய் படுத்திருப்பது எல்லோருக்கும் வேதனைதான். கடலில் மீனுக்கு குண்டடிச்சு வீரமணிக்கு காயம் என்றார்கள். அதிர்ந்து போனேன், சரி காயம்தானே என்று விட்டிருக்க கையில்லையாம் என்றார்கள். கையில்லாவிட்டாலும் பரவாயில்லை வரட்டும் என்றிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நிலைமை மோசமாக இருப்பதாக சொன்னார்கள். உயிர் தப்பினாலே போதும் என்று ஏக்கமாக இருந்தது. இறுதியாய் வீரமணி செத்து விட்டான் என்று செய்தி சொன்னார்கள் என்று அதிர்ந்து போய் சொன்னார் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள். சாவுக்குத்தான் மனிதர்கள் அஞ்சுவார்கள். சாவு வீரமணிக்கு அஞ்சி கோழைத்தனமாய் அவனை கொன்றுவிட்டது. இந்த இரக்கமும் தர்மமும் இல்லாமல் மகத்தான ஒரு போர் வீரனை கடற்கரையில் வைத்து வீழ்த்தி விட்டது. நடமாடும் ஒரு வேறு கல்லூரி சத்தமில்லாமல் நொறுக்கப்பட்டுவிட்டது. புதைகுழிக்கு மண் போட்டு எல்லாம் முடிந்தது. இனி வீரமணி வரமாட்டான். வீட்டில் அந்த ஏட்டி நடந்தது. பொப்பென்று சப்தம் கேட்க உள்ளே என்ன நடந்தது என்று எல்லோரும் எட்டி பார்த்தார்கள். வீரமணியின் படம் விழுந்து கண்ணாடி உடைந்து விட்டது. பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், படத்துக்கு அஞ்சலி செலுத்திக்க படத்தில் அவன் உயிரோடு இருந்ததை கண்டனான். அவன் வெளியே வர எத்தனைச்சுதான் கண்ணாடியை உடைச்சிருக்கவன். திரும்பி அவரின் முகத்தை எல்லோரும் பார்த்தார்கள். முகம் குலைந்து துயரத்தில் தொங்கியிருந்தது. எல்லோருக்கும் அதுதான் நப்பாசை. வீரமணி திரும்பி வந்தால் என்ன? ஆனால் வன்னிக்களத்தில் நின்ற சிங்கள படையினரை பொறுத்தவரை இரவில் தங்கள் தளங்களில் அலைந்து விரியும் மெல்லிசும் ஓரல் முகமும் இளைய வயதும் மினுமினுங்கும் கண்களும் களத்தில் ஒரு நீள வெள்ளை பல்லும் கொண்ட மாயப்பிசாசு சுட இத்தனைத்தால் அத்த உசப்பாங்க என்று கீச்சிட்டு கத்திவிட்டு மாயமாய் குண்டை வெடிக்க வைத்து மறைந்து போகும் அந்த மர்ம பிசாசு செத்து போய்விட்டார். பிசாசுக்காக பிக்குவிடம் மந்திரித்து கழுத்தில் கட்டிய தாயத்தி தேவையில்லை என்றும் அவர்கள் ஆறுதல் அடையக்கூடும், எங்கள் வீரமணி இல்லை என்று. லெப்டினன்ட் கர்னல் வீரமணியின் மாவீரம் குடம் கேட்டோம்.
நீ படித்த பள்ளி கூடம், நீ நடந்த திண்ணை கூடம், இன்று முந்தன் பேரை சொல்லி கேட்கிறது. தாழ்நிலத்து போரில் நின்று நீ குளித்து போனாய் என்று சொல்லும் போது என் உள்வேகம் சேர்கிறதே. நாம் விதைத்த வயலின் ஓரம், கார்த்திகையின் மலரின் நீரம், நாம் ரசித்தோம் ஒன்றாய் நின்று ஓர் நாளில். இன்று அந்த பூவுடன் வந்தேன் உன் கோயில்.
நீந்து நீயும் நீந்திடும் கேணி, கிட்டி புல்லு ஆடிடும் காணி. காணும் போது கண்களில் ஆறு பாய்கிறதே, வந்து ஆண்டிடும் போது கோலமிடும் உறவினை பார்த்து, வேங்கையாகி ஊரினை மீட்க சென்றாயே. முழு நிலவின் வருகை காலம், முத்தமெங்கும் உந்தன் வாசம், நீ நினைத்த விடுதலை காணும் தமிழீழம். நீ தொடர்ந்த தலைவனின் காலம் அதை வெல்லும். மழைக்கால மேகம் வந்து மனசோடு சேரும் போது, கண்ணா உன்னை நெஞ்சம் தேடி போகிறதே. அன்பால் போட்ட கோலம் நெஞ்சி வாழ்கிறதே. மறுபடியும் வருவாயா, மடியிருந்து மகிழ்வாயா, உந்தன் தந்தை பாடும் பாடல் ஆராரோ. எந்தன் பிள்ளையாகி மீண்டும் வாரா.